ராதே கிருஷ்ணா. உலகத்துல எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. மகாத்மாக்கள் பிரத்யக்ஷமா இருக்கிற சமயத்துல அவளை பரிசோதனை பண்ணி பார்க்கறது, அவ சத்குரு தானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுன்றது காலம் காலமா நடக்கிற விஷயம். ஆனா மகாத்மாக்கள் இதுக்கெல்லாம் கவலையே படுறதில்லை. அவ பாட்டுக்கு தன்னுடைய தர்மத்தில் இருக்கா. தானாகவே அவளுடைய மகத்துவம், அவளுடைய குருபலம் லோகத்துக்கு பிரகடனம் ஆயிடுறது. சுவாமி ஸ்ரீ ராகவேந்திரர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகாத்மா. ராகவேந்தருடைய புகழ் எல்லா பக்கமும் பரவின்றிருந்த சமயத்துல ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவருக்கு என்னவோ இப்படி தெரியும் அப்படி தெரியும், திரிகால ஞானி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்ப மூணு பேரும் நேர கும்பகோணம் போய் சுவாமி ராகவேந்திரரை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிளம்பினார்கள். போற வெள்ள எப்படி பேசினவா சொன்னா, சரி நம்ம மூணு பேரும் எதையா நினைச்சுப்போம், சுவாமி ராகவேந்திரக்கு தெரியறதா பாக்கலாமே சர்வ சித்தி இருக்குன்னா அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அப்ப உடனே பேசினா, மூணு பேர் பேசும்போது அவளே முடிவு பண்ணா, சரி நமக்கு பிடிச்ச பக்ஷணங்கள்லாம் ரெடி பண்ணிப்போம், மனசுக்குள்ள நினைச்சுப்போம். நிஜமாவே ராகவேந்திரர் சர்வசக்தர் அப்படின்னா, நம்ம கும்பகோணத்தை போய் ஸ்ரீமடத்துல சாப்பிடும் பொழுது நமக்கு அதே பக்ஷணங்களை பரிமாறணும், பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டா. நினைச்சுட்டா அவ பாட்டுக்கு வந்தா கும்பகோணத்துக்குள்ள நுழைஞ்சா, காவேரியில இறங்கி குளிக்கிறா. இப்ப வேகமா ஒருத்தர் வந்தார், அழகா சுவாமி ராகவேந்திரருடைய சிஷ்யர். அழகா வந்தார், இறங்கினார், ஒரு காவி வஸ்திரத்தை எடுத்து ஒரு பாட்டு காவேரியில இறங்கி தோச்சிட்டு இருந்தார். தோச்சிட்டு இருந்தவர் இந்த மூணு பிராமணாவை பார்த்து, என்ன சீக்கிரம் குளிங்கோ, உங்களுக்கு வேண்டப்பட்ட பக்ஷணங்கள்லாம் தயாராகிட்டு இருக்கு இல்லையா, போய் மடத்துல சாப்பிட வேண்டாமா அப்படின்னு இவாளுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பதான் முதல் தடவையா அவா அவர்களை பார்க்கிறார், அவரும் இவர்களை இப்பதான் பார்க்கிறார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூக்கி வச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பாட்டுக்கு துவச்சுட்டு துணியில கல்ல வச்சுட்டு கல்லு மேல துணியை வச்சுட்டு எழுந்தாப்பா ஆடா அப்படின்னு நின்னார். அப்ப ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்டார், கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நாங்க மூணு பேரும் மனசுல நினைச்சிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவர் இவர்களை ஏற இறங்க பார்த்தார், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்பி துணி எடுத்து துவைக்க ஆரம்பிச்சுட்டார். இவாளுக்கு ஒன்றும் புரியல. துணி துவைச்சு முடிச்சால் எடுத்துட்டார். உடனே திரும்பி இவாளை பார்த்து, நேரம் ஆகிறது சீக்கிரம், ஸ்ரீமடத்துல ஸ்ரீமடத்துல ஆராதனை முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் உண்டு, உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு வாங்கோ அப்படின்னு விட்டார். இவாளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்படியே அவள் நடந்து போனா பின்னாடியே அவள் வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மடத்துக்குள்ள நுழைஞ்சுட்டார். அவளும் நுழைஞ்சா, அழகா பூஜை எல்லாம் முடிஞ்சது. இவர் பாட்டுக்கு அந்த சிஷ்யர் வேற ஏதாவது வேலை பண்ணியிருந்தார். இவர் பக்கத்துலயே போனார். இவர்களை பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை எல்லாம் முடிஞ்சது. அழகா அன்னதானத்துக்கு போனா பிராமணா, இவன் என்னெல்லாம் நினைச்சாலும் அத்தனையும் அங்க பரிமாறினான். தூக்கி வாரி போட்டது. சுவாமி ராகவேந்திர திருவடிகள்ல விழுந்து கதறினான். ராகவேந்திர சிரிச்சா, என்னாச்சு கேட்டதெல்லாம் கிடைச்சு விடுத்தா திருப்தியா அப்படின்ன உடனே அவ சொன்ன, பரம திருப்தி, நிஜமாவே நீங்க எல்லாம் அறிந்தவர் தான், திரிகால ஞானிதான் அப்படின்னார்கள் சொன்னார். உடனே சுவாமி ராகவேந்திரர் சிரிச்சா, நான் பிருந்தாவனம் சமாதியான பிறகு எனக்கு பூஜை பண்ற பொறுப்பை இந்த மூணு பிராமணாளுடைய வம்சத்தாருக்கே தரேன்னுட்டார். என்ன கிருபை பாருங்க, பரிசோதனை பண்ண வந்ததுக்கு இப்படி ஒரு கிருபை சொல்லிட்டு சிரிச்சுட்டே ராகவேந்திரர் சொன்னார், இவாளுக்கு என்னெல்லாம் பக்ஷணம் பிடிக்குமோ அதுதான் எனக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். இன்னி வரைக்கும் அந்த மூணு பிராமணாளுடைய வம்சத்தார் தான் ராகவேந்திரருடைய ஸ்ரீ பிருந்தாவனம் இருக்கக்கூடிய மந்திராலயம். பிருந்தாவனம்னா அவருடைய சமாதி, அது பிருந்தாவனம்னு சொல்லுவார். மந்திராலயத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவு வசதி. மந்திராலயம்ன்றது துங்கபத்ரா நதிக்கரையில அடோனி ரெய்ச்சூர்லாம் இருக்கு இல்லையா, ஆந்திரா கர்நாடகா பார்டர் அங்க இருக்கு மந்திராலயம். அழகா ராகவேந்திர அனுகிரகம் பண்ணிட்டு, ரமணாவாளுக்கு ஒன்னும் புரியல. இன்னொரு சிஷ்யருக்கு எப்படி நாங்க நினைச்சது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இன்னொரு சிஷ்யரை பார்த்து கேட்டார். அப்ப அவர் சொன்னார், அவர் துவைக்க வந்தது சுவாமி ராகவேந்திரருடைய காஷாயம் காவி வஸ்திரம், அதை தொடும்பொழுதெல்லாம் அவருக்கு திவ்ய திருஷ்டி வந்து அவங்க மனசுல தெரிஞ்சிருக்கு, அது கையிலேந்து எடுத்து வச்ச பிறகு அவருக்கு தெரியல அப்படின்னா. அப்ப ராகவேந்திரருடைய காவி வஸ்திரத்தினுடைய மதிப்பு என்னன்னு பாத்துக்கோங்க. அப்ப மகாத்மாக்களை பரிசோதனை பண்ணாலும் அனுகிரகம்தான், அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அனுகிரகம்தான். அதனால ராகவேந்திரர் நினை, தியானம் பண்ணு, ராகவேந்திரரே என் வாழ்க்கையும் நன்னா இருக்கணும், என் கோபதாபங்கள்லாம் போகணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் வியாதியெல்லாம் சரியா போகணும், என் மனசு நன்னா இருக்கணும், நல்ல பக்தி ஞான வைராக்கியம் வரணும், அனுகிரகம் பண்ணுங்கோ, என்ன மந்திராலயத்துக்கு அழிச்சுட்டு போங்கோ, உங்க தரிசனத்தை தாங்கோ, நானும் உத்தமமான பக்தனா பக்தையா வாழணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு இப்ப பிரார்த்தனை பண்ணு. ராகவேந்திரருடைய கிருபை சத்தியமா உனக்கும் புரியும். ராகவேந்திராய நமக. ராதே கிருஷ்ணா.